வணக்கம் தந்தை சியாமல். ஜனநாயக பாதையில் சென்று கொண்டிருக்கும் மியான்மரின் தற்போதைய அரசியல், சமூக மற்றும் சமய நிலவரங்கள் பற்றி கடந்த வாரம் எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு விளக்கினீர்கள். அந்நாட்டில் தற்போது திரு அவை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன என்பதை எமக்கு சொல்லுங்களேன்.
ஆர்ச்சிபிஷப் சார்ல்ஸ் போ கிறிஸ்மஸ் மெசேஜோ அல்லது நியூ இயர் மெசேஜிலையும் மிக ஆழமாக அரசாங்கத்தை விமர்சிக்கிறார். ஒவ்வொரு முறை அவருடைய பேச்சும் வெளிநாடுகளிலும் வலைத்தளங்களிலும் போடப்பட்டு அலசப்படுகிறது. ஆகவே ஆர்ச்சிபிஷப் சார்ல்ஸ் போ ஒரு புது முகத்தை திருச்சபைக்கு தந்து வருகிறார். மற்ற அடுத்த மிகப்பெரிய சவால் திருச்சபைக்கு, 90% மக்கள் இண்டிஜினஸ் கம்யூனிட்டி என்கிற பூர்வீக மக்களை சார்ந்தவர்கள். இந்த பூர்வீக மக்களை சார்ந்தவர்களாக இருப்பதனாலே அவருடைய கலாச்சாரங்கள் இன்று அழிக்கப்படுகிற தன்மையிலே இருக்கின்றன. அவருடைய மொழி, அவருடைய கலாச்சாரம், அவருடைய நிலங்கள், அவருடைய வளங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்ற தன்மையிலே இருக்கின்றன. இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவத்தில் இருப்பதனாலே இது ஒரு மிகப்பெரிய உரசலாக இருக்கிறது. பூர்வீக மக்களுடைய உரிமைகள் என்கிற போது சில சமயம் கிறிஸ்துவ மக்களுடைய உரிமைகள் என்ற தன்மையிலே வரப்படுகிறது. ஆயுதமேந்தி போராடுகிற பல குழுக்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கத்தோலிக்கர் அதிகமாக இல்லாவிட்டால் கூட பேப்டிஸ்ட் நிறையா இருக்கிறார். உதாரணமாக கட்சின் படையில் தலைவரிலிருந்து போராடுகிற வரைக்கும் அதிகமான பேர் பேப்டிஸ்ட். ஆகவே சிற்சில சமயங்களில் இதை கிறிஸ்தவர்களுக்கும் வறுமைக்கும் இடையான உரசல் என்ற நிலைமையிலே வருகிறது. ஆனால் இந்த பூர்வீக குடிகள் போராடுவது தங்களுடைய அடையாளத்துக்காகவும் நிலத்துக்காகவும் தங்களுடைய வரலாறு காப்பாற்றப்பட வேண்டும் என்றும், இது திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. திருச்சபை எந்த விதத்திலே நீதியோடைய சமாதானத்தை இந்த பூர்வீக மக்களுக்கு கொண்டு வரலாம் என்று, அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் என்று ஆர்ச்சிபிஷப் சார்ல்ஸ் போவோடு வருகிற அந்த சிந்தனை போக்கு, இரண்டாவது பூர்வீக மக்களுடைய அடிப்படை உரிமைகள், இதற்காக திருச்சபை எதிர்நோக்கிற சவால்கள், இது ரெண்டும் எதிர்காலத்திலே மிகப்பெரிய கேள்வியாக எழும்பக்கூடும். மியான்மர் மிக வேகமாக முன்னேறுகிறது. உலகத்திலே புதிதாக திறக்கப்பட்ட நாடு என்கிறனாலே அதிகமாக பணம் வருகிறது, நிறைய கார்கள். 20 வருடங்களிலே மற்ற நாடுகள் செய்த செயல்கள்லாம் இந்த 2 வருடத்தில் செய்ய முயற்சிக்கிறது. நிலங்களுடைய விலைகள் அதிகமாகி வருகின்றன. கிழக்கு ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய நாடாக இது எழும்பக்கூடும், முக்கியமாக ரங்கூன் எழும்பக்கூடும். இதில் யார் வெற்றி பெறுவர், யார் விளிம்பிலே தள்ளப்படுவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த விளிம்பிலே தள்ளப்படுகிறவர்களுக்கு திருச்சபை கூட நிற்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் வரலாற்று ரீதியாக விளிம்பிலே தள்ளப்பட்டவர்கள் ஊடே தான் இது பணியாற்றி வருகிறது. இதுவரை அவர்களை கவனித்து வந்தது எப்படி அவர்களுடைய நீதிக்கும் சமாதானத்திற்கும் பாடுபடும் என்பது திருச்சபைக்கு இருக்கிற சவால்.
தந்தை சியாமல், மியான்மரில் ரோஹிங்கியா இனத்தவர் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன?
இது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ரோஹிங்கியாவுடைய பிரச்சனை என் மட்டும் இல்லை, உலகவாதவர்களை புரிந்து கொள்கிற தன்மை. அதாவது பர்மா வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது நிறைய இந்தியர்கள் அங்கே போனார்கள், தமிழர் உட்பட எல்லோரும் போனார்கள். பங்களாதேஷ் 1971 தான் உருவானது, அது வரைக்கும் பாகிஸ்தானாக இருந்தது, அதுக்கு முன்பாக இந்தியாவாக இருந்தது. ஆகவே வரலாற்று ரீதியாக மக்கள் அங்கிங்கும் போனார்கள். அந்த விதத்தில் பர்மாவிலேருந்து மக்கள் பங்களாதேஷ் போயிருக்கிறார்கள், நமது இந்தியாவிலே கிழக்கு பகுதிக்கு போயிருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. இந்த பங்களாதேஷை பற்றிய ஒரு உணர்வு இருக்குது உலகம் அனைத்தும், பங்களாதேஷ் ஒரு மிக ஏழ்மையான நாடு, ஜனங்கள் எங்கேயும் ஓடுறாங்க அப்படிங்கிற இது இருக்கிறது. எனக்கு தெரிந்து எப்படிப்படுகிறது என்றால், இந்த ரோஹிங்கியா என்பவர்கள் மிக அதிகமான காலத்துக்கு முன்பாக அங்கே போயிருக்கக்கூடும், அங்கே போய் அங்கே இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது வந்து இந்த பங்களாதேஷிலேருந்து போகிறார்கள். பங்களாதேஷிலேருந்து ஜனங்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீர்கள், ரோமாபுரியில் கூட இருக்கிறாங்க. பங்களாதேஷுடைய ஏழ்மை உலக நாடுகள் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. பங்களாதேஷ் ஒரு ஏழ்மையான நாடு, வருடம் வருடம் இயற்கை இடர்பாடுகளால் அழிக்கப்படுகிற நாடு. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் மிக ஏழ்மையாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்தியாவுக்கு போகிறார்கள். இந்தியா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதுவதில்லை. மியான்மருக்கு போகிற போது மியான்மரில் இந்த துவேச எண்ணம் கொண்ட புத்த பிக்குகள் 2 தேரி வைக்கிறார்கள். ஒன்று வந்து முஸ்லீம்கள் அதிகமாக பெருகி வருகிறார்கள், நம்பர் 1. நம்பர் 2, அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த முஸ்லீம்கள் வந்து பர்மிய பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க, நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க. இது உண்மையானு யாருக்குமே தெரியாது. இதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சாதாரண பர்மிய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிறார். பர்மா முஸ்லீம் நாடு ஆகிவிடும் என்று. அதனால் முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் தாக்குவது போன்ற செயல்கள் நடைபெறுகிறது. அது ரங்கோனில் இருக்கட்டும், மற்ற இதில் இருக்கட்டும், அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதே பர்மா தன்னை ஒரு நல்ல நாடாக நிலைப்படுத்த வேண்டுமென்றால் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஜனாதிபதி இதை உணர்கிறார். அவர் துவேச எண்ணம் கொண்டவர் அல்ல, அவர் இதை தடுக்க விரும்புகிறார். ஆனால் புத்த பிக்குகளிலே ஒரு சிலர் இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்து செல்கிறார். ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக பெருவாரியான புத்த பிக்குகள் வன்முறைக்கு எதிரானவர்கள். அவர்கள் இந்த முஸ்லீம் பிரச்சனையிலே அவர்கள் இதில் ஈடுபடுவதில்லை. ஆனால் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஒரு முடிவெடுக்க. முக்கியமாக இந்த நாட்டை பௌத்த நாடாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே அவர்களே பயம் என்றால், மலேசியா ஒரு பௌத்த நாடாக இருந்தது, இந்தோனேசியா ஒரு இந்து நாடாக இருந்தது, இப்போ இது ரெண்டுமே முஸ்லீம் நாடாக ஆகிவிட்டது. இது வந்து மத மாற்றத்தினாலையும் ஜனத்தொகை பெருக்கத்தினாலையும் ஆகவே நாம் அதை இப்போவே முடிவெடுக்காவிட்டால் பர்மா மிக விரைவில் முஸ்லீம் நாடு ஆகிவிடும் என்ற அந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் கடந்த 60 வருஷமாக மக்கள் பட்ட துன்பத்திற்கு இப்பொழுது ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. அந்த வடிகாலுக்கு இந்த முஸ்லீம் மக்கள் ஆளாகிறார்கள். மற்றபடி பர்மா அரசாங்கத்துடைய அதிகமான மக்கள் பங்களாதேசத்திலிருந்து வரக்கூடாது என்ற பயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எனக்கு அவர்கள் வந்தாக்க அந்த மக்கள் ஜன மாற்றம் இருக்கும், அப்பொழுது பிரச்சனைகள் வரும் என்று அந்த இதில் இருக்கிறது. அரசாங்கம் முயற்சி செய்கிறது, ஆனால் இன்னும் செய்யலாம் என்பது சர்வதேச ஆட்களுடைய கருத்து.
மியான்மரில் எஸ் சபையினுடைய பணிகள் என்ன?
நாங்கள் பல வேலையை செய்கிறோம், சமூக சேவை செய்கிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் உள்ளூரிலே ஒரு சேர் சபையை உருவாக்குவதில்லை. ஏனென்று சொன்னால் 1958 திருச்சபை குருமட பயிற்சிக்கு அழைத்தது. குருமட பயிற்சிக்கு அழைத்த போது அமெரிக்காவிலிருந்து வந்தார்கள், நல்லா செய்தார்கள். ஆனால் 1966 அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதற்கு பிறகு பல்வேறு உபாயங்களிலே திருச்சபையை சேர் சபை வந்து உள்ளூர் மக்களிடையே சபை உருவாக்குவதில் முயற்சி செய்து இப்பொழுது ஏறக்குறைய 20 பேர் பயிற்சியில் இருக்கிறார்கள். முதல் குரு உருவாக்கியிருக்கார். இந்த வருடம் 2 பேர் குருவராக வரப்போகிறார்கள். ஆகவே மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள். மற்ற நாங்கள் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறோம், பயிற்சி குருக்கள் கண்ணீர் பயிற்சி நடத்துகிறோம், மற்றது புத்தகங்கள் எழுதுகிறோம். திருச்சபைக்கும் நாட்டுக்கும் உதவியாக இருக்க முயற்சி செய்கிறோம். அந்த நர்கீஸ் என்ற மாபெரும் பேரழிவு வந்தபோது நாங்கள் இந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் என்பதை அரசு மற்ற எல்லோருக்குமே படிப்பிக்க உதவி இருக்கிறோம். ஆகவே நாட்டிற்கும் மக்களுக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலம் உள்ளூர் எஸ் சபையினரை பொறுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. ஒரு கல்லூரி வரலாம், அல்லது சமூக சேவை நிறுவனங்கள் உருவாகலாம், பள்ளிக்கூடங்கள் வரலாம், அல்லது துறவர பயிற்சி மையங்கள் வரலாம். ஆகவே இவைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிறோம்.
தந்தை அமல், பர்மாவில் இராணுவ ஆட்சியின் போது நிறைய கல்விக்கூடங்கள், பெரிய பெரிய பள்ளிகள் நடு இரவில் அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இப்பொழுது யாங்குன் பேராயர் சார்ல்ஸ் போ அவர்கள் திருச்சபையினிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களை, கல்வி நிறுவனங்களை திருப்பி தர வேண்டும் என்று அண்மையில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அரசு இப்ப எந்த நிலையில் அதை செயல்படுத்த இருக்கின்றது?
இதுவரைக்கும் அரசிடமிருந்து எந்த மறுமொழியும் வரவில்லை. ஆனால் வியட்நாமை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றால், திருச்சபை இதே அணுகுமுறை வைத்தது. வியட்நாம் அரசு இப்பொழுது திருப்பி தந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் மியான்மர் அரசு கல்விக் கொள்கைக்கான வல்லுநர்களை கொண்ட குழு ஒன்று அமைத்து பணியாற்றி வருகிறது. அந்த சூழலிலே தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்தால், அவர்கள் அனுமதி தந்தால் பழைய பள்ளிக்கூடங்களை திருப்பி தருவார்களா என்று திருச்சபை எதிர்பார்க்கிறது. 1966 எடுத்த பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் அவளுடைய பெயர் அதே பெயரோடு விளங்குகின்றது. சென்ட் பால்ஸ் என்றோ, சென்ட் ஜான் என்றோ. இராணுவத்தில் கூட அவர்கள் சென்ட் ஜான்ஸில் படித்தவர்கள், சென்ட் பால்ஸில் படித்தவர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். எல்லா பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களாக இருந்தால் கூட ஜனங்கள் போட்டியிடுவது வந்து அந்த 50 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேர் இருந்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் என்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. அதனால் யங்கூனிலே இருந்த பழைய கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் அனைத்தும், சென்ட் பால், சென்ட் ஜான், ஸ்டெலாசால், இவைகள் அனைத்துக்கும் இன்றைக்கும் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. அங்கே கல்வியும் தரமாக தரப்படுகிறது. அதே சமயம் பணக்கார பிள்ளைகள் தான் போகிறார்கள். ஏன்னா அந்த கல்வி தரத்திற்கு அவர்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கிறது. டியூஷனோ அல்லது நூலகத்துக்கோ அல்லது லெபரட்டரிக்கோ அவர்கள் அந்த இது தர வேண்டியிருக்கிறது. ஆகவே திருச்சபை மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறது.
தந்தையே அமல், வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து மியான்மர் நாட்டின் தற்போதைய அரசியல், சமூக, பொருளாதார சூழல், திருச்சபையினுடைய பணிகள் இவற்றை மிக விளக்கமாக பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பகிர்வுக்கு எம் நேயர்கள் சார்பில் தங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
நிலை பாகம் 2. வத்திக்கான் வானொலியில் என் நேர்காணலில் கலந்து கொண்டவர் இயேசு சபை அருள்பணியாளர் சி. அமல்.